அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 26 நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பிரிட்டனிடமிருந்து ஸ்காட்லாந்து பிரிந்து போவது குறித்த ஸ்காட்லாந்து மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு அடுத்த ஆண்டு நடக்க உள்ள நிலையில் சுதந்திர ஸ்காட்லாந்து குறித்த அரசு ஆவணம் ஒன்றை ஸ்காட்லாந்து அரசு வெளியிட்டிருப்பது பற்றிய தகவல்கள்.
About this referendum, it won't be decided by me, it won't be decided by our opponents, it won't be decided by the media, it will be decided
தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு தொடரும் நிலையில் மத்திய அரசின் உதவியை ஜெயலலிதா கோருவது பற்றிய ஒரு கண்ணோட்டம்.
தமிழக அரசின் கையில் இருக்கக்கூடிய உற்பத்தி நிலையங்கள், அதாவது சொந்த உற்பத்தி நிலையங்கள் என்பவை இன்றைக்கு 1800 மெகாவாட் கடந்த 2012 ஆண்டிலேயே கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டு இன்றும் உற்பத்தி துவங்காமல் இருக்கு.
சென்னையில் நடிகர் சிவாஜி கணேசன் சிலையை அகற்ற வேண்டும் என்று தமிழக போக்குவரத்து போலீசார் உயர்நீதிமன்றத்தில் மனு சமர்ப்பித்திருப்பது பற்றிய செய்தி, இலங்கையின் வடக்கே உள்ளூராட்சி சபை தலைவர் மற்றும் உபத்தலைவரின் வீடுகள் தாக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. செய்தி அறிக்கை வழங்குவோர் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சுவாமிநாதன்.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அதிகரித்து வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்தும்படி அங்கே நிலை கொண்டிருக்கும் ஐநாவின் அவசரகால உதவி அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களை பற்றி கவலையே படாமல் கைக்கு சிக்கியதை கொள்ளையடிப்பதிலேயே ஆயுததாரிகளும் அரச எதிர்ப்பு குழுக்களும் முழு கவனமும் செலுத்துவதாக அங்கே இருக்கும் ஐநாவின் சிறார்களுக்கான அமைப்பின் சார்பில் பேசவல்ல அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
There's a lot of uncertainty in Bosangoa this morning in terms of the over 40,000 displaced people who remain in sanctuary.
இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட மற்ற பகுதிகளை விட போசாங்கோ என்கிற இடத்தில் நிலைமை மிக வேகமாக மோசமடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். ஆப்பிரிக்க அமைதிப்படைகளின் எண்ணிக்கையை மேம்படுத்தும் நோக்கில் பிரான்ஸ் நூற்றுக்கணக்கான தனது படைகளை அனுப்பும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் உருவாகியிருக்கும் உள்நாட்டு வன்முறை மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறி அண்டை நாடுகளையும் உள்ளிழுக்கும் ஆபத்திருப்பதாக பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்திருக்கிறார்.
ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் வாத்திகனிலேயே அதிக அளவு தங்கியிருப்பதாக பாப்பரசர் பிரான்சிஸ் தனது மறைத்தூது அறிவுரையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தெருவில் வேலை செய்யும் காயமடைந்த அழுக்கப்பட்ட தேவாலயம் ஆரோக்கியமற்ற தனது பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் அமைப்பை காட்டிலும் மேலானது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். பாப்பரசரின் பணிகளை மாற்றுவது குறித்த யோசனைகளையும் போப் பிரான்சிஸ் வரவேற்றிருக்கின்றார். அதே நேரம் திருச்சபை எதிர்கொள்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாப்பரசர் பதிலளிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை மரியாதையுடன் அரவணைத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்.
ஸ்காட்லாந்து பிரிட்டனிலிருந்து பிரிந்து தனி நாடாக வேண்டும் என்று தமது அரசின் வரைவு நகலை அதன் முதலமைச்சர் அலெக்ஸ் சால்மன் வெளியிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தில் பிரிட்டனுக்கு வெளியே ஸ்காட்லாந்து எப்படி செயல்படும் என்பதை அவர் விளக்கியிருக்கிறார். சுதந்திர ஸ்காட்லாந்து சொந்தமாக வரிகளை வசூலிக்கும் என்றாலும் பவுண்ட் ஸ்டெர்லிங் நாட்டின் நாணயமாக இருக்கும் எனவும், பிரிட்டிஷ் அரசி நாட்டின் தலைவராக தொடர்ந்தும் நீடிப்பார் என்றும் அவர் அந்த வரைவு நகலில் தெரிவித்திருக்கிறார். ஸ்காட்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் எனவும் அலெக்ஸ் சால்மன் கூறியிருக்கிறார். சுதந்திர நாடாக ஸ்காட்லாந்து உருவானால் அதுங்கு மரபு ரீதியிலான பாதுகாப்பு படைகள் இருக்கும் என்றாலும் அணு ஆயுதங்களை தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் இராணுவ தளங்களிலிருந்து அகற்றப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார்.
வங்கதேசத்தில் காவல்துறையினருக்கும் தேர்தல் நாளுக்கு முன் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று கோரும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதல்களில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாட்டு குண்டுகளை வெடிக்க செய்திருக்கின்றனர். சில இடங்களில் ரயில் தண்டவாளங்களை பெயர்த்திருக்கின்றனர். வேறு சில இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். எதிர்கட்சியான வங்க தேசிய கட்சி ஆளும் கட்சியின் தலைமையிலான ஆட்சி இருக்கும்போது தேர்தல் நடைபெற்றால் அது முறைகேடானதாக இருக்கும் என்றும், கட்சி சார்பற்ற காபந்து அரசு ஏற்படுத்தப்பட்டு அதன் கீழ் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறுகிறது. ஆனால் இந்த கோரிக்கையை பிரதமர் ஷேக் ஹசீனா தொடர்ந்து நிராகரித்து வருகின்றார். அடுத்து ஒரு இந்திய செய்தி வழங்குகிறார் பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன்.
டெல்லியில் கடந்த 2008 ஆண்டில் நடந்த 14 வயது சிறுமியான ஆருஷியின் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் அவளது பெற்றோர் இருவருக்குமே ஆயுள் சிறை தண்டனை வழங்கி இன்று செவ்வாய்க்கிழமை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மருத்துவ தம்பதிகளான டாக்டர் ராஜேஷ் தல்வார் மற்றும் நுபூர் தல்வாரின் மகளான ஆருஷி கொலை சம்பவம் நடந்து 5 வருடங்களுக்கு பிறகு பெற்றோர் குற்றவாளிகள் என்று நேற்று காசியாபாத் சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. ஆருஷி மற்றும் அவரது வீட்டு வேலையாளி ஹேம்ராஜ் ஆகிய இருவரின் கொலை சம்பவம் நடந்த இடத்தில் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டும் சரியாக சேகரிக்கப்படாமலும் இருந்ததால் நீண்ட காலமாக இந்த வழக்கில் எந்த ஒரு முடிவிற்கும் சிபிஐயால் உடனடியாக வர முடியாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது.
புத்தர் கிறிஸ்து பிறப்பதற்கு 600 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பழமையான பௌத்த வழிபாட்டு தலத்தை தாம் கண்டறிந்திருப்பதாக நேபாளத்தில் உள்ள அகழ் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தெற்கு நேபாளின் லும்பினியில் செங்கலால் கட்டப்பட்டிருக்கின்ற கோயிலின் கீழ் பழைய மரத்தின் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்தில் ஒரு திறந்த வெளியும் ஒரு மரமும் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. பிரிட்டனிடமிருந்து ஸ்காட்லாந்து பிரிந்து போவதற்கான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை அந்த மாகாண அரசு அடுத்த ஆண்டு நடத்தவுள்ள நிலையில் இன்று மாகாண முதல்வர் அலெக்ஸ் சால்மன் ஸ்காட்லாந்து பிரிந்து போவதன் பொருளாதார நியாயங்கள் அடங்கிய அரசு ஆவணம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த பிபிசி குறிப்பொன்றை தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
ஸ்காட்லாந்து பிரிட்டனிடமிருந்து பிரிந்து தனி நாடாக வேண்டும் என்று கோரும் தமது அரசின் வரைவு நகலை அதன் முதலமைச்சர் அலெக்ஸ் சால்மன் இன்று வெளியிட்டார். அந்த திட்டத்தில் பிரிட்டனுக்கு வெளியே ஸ்காட்லாந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் விளக்கியுள்ளார்.
It addresses 650 reasonable questions which we've been asked. Real people asking real questions. But ultimately, at the heart of this debate, there's only one question or one choice.
இந்த கொள்கை விளக்கத்தில் எம்மிடம் மக்கள் உண்மையான தேவையான கேள்விகளை கேட்டுள்ளார்கள். ஆனால் இந்த விவாதத்தில் இறுதியில் நிற்பது ஒரு கேள்வியும் ஒரு பதிலுமே. ஸ்காட்லாந்தில் வாழ்பவர்கள், இங்கு பணியாற்றுபவர்கள் ஆகியோரே நமது எதிர்காலம் குறித்து இந்த முக்கியமான முடிவை எடுக்க சிறந்தவர்கள் என்று நாம் நம்புகின்றோம். சுதந்திர ஸ்காட்லாந்து சொந்தமாக வரிகளை வசூலிக்கும் என்றாலும் பவுண்ட் ஸ்டெர்லிங் நாட்டின் நாணயமாக இருக்கும் எனவும் பிரிட்டிஷ் அரசி நாட்டின் தலைவராக தொடர்ந்து நீடிப்பார் எனவும் அந்த வரைவு நகலில் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் எதிர்காலம் இப்பொழுது ஸ்காட்டிஷ் மக்களின் கைகளிலேயே உள்ளது எனவும் அலெக்ஸ் சால்மன் தெரிவித்துள்ளார்.
About this referendum, it won't be decided by me, it won't be decided by our opponents, it won't be decided by the media. It will be decided by the people. Scotland's future is now in Scotland's hands.
இந்த மக்கள் கருத்தை அறியும் பொது வாக்கெடுப்பின் முடிவை நான் முடிவு செய்யப் போவதில்லை. நம்மை எதிர்ப்பவர்கள் முடிவு செய்யப் போவதில்லை. ஊடகங்களும் முடிவு செய்யப் போவதில்லை. இது மக்களால் முடிவு செய்யப்படும். ஸ்காட்லாண்டின் எதிர்காலம் அதன் மக்கள் கைகளிலேயே உள்ளது என்று கூறிய அலெக்ஸ் சால்மன் ஸ்காட்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் எனவும் கூறியுள்ளார். ஆனால் ஐரோப்பிய ஆணையத்தின் ஒரு அதிகாரியோ இந்த விஷயம் தொடர்பில் தாங்கள் ஒரு தெளிவான சட்ட நிலையை எடுத்துள்ளதாகவும் எந்த ஒரு புதிய நாடும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க வேண்டும் என்று கருதினால் அந்நாடு அதற்காக மறு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளதாக பிபிசியின் ஐரோப்பிய ஆசிரியர் கேவின் ஹீவட் கூறுகின்றார். சுதந்திர நாடாக ஸ்காட்லாந்து உருவானால் அங்கு மரபு ரீதியிலான பாதுகாப்பு படைகள் இருக்கும் என்றாலும் அணு ஆயுதங்களை தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் இராணுவ தளங்களிலிருந்து அகற்றப்படும் எனவும் அலெக்ஸ் சால்மன் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்து தொடர்ந்து பிரிட்டனுடன் இருக்க வேண்டுமா என்பது குறித்து மக்கள் கருத்தை அறியும் பொது வாக்கெடுப்பு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. இப்போது மக்களிடையே நடத்தப்பட்டுள்ள கருத்து கணிப்புகளின் முடிவுகள் ஸ்காட்லாந்து பிரிட்டனுடன் இருக்க வேண்டும் எனும் கருத்தையே வெளிப்படுத்துகின்றன. எனினும் தம்மால் வெளியிடப்பட்டுள்ள 670 பக்கங்களை கொண்ட ஆவணத்தில் உள்ள தகவல்கள் மேலும் கூடுதலாக ஸ்காட்டிஷ் மக்களை சுதந்திரத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வலியுறுத்தும் எனவும் அலெக்ஸ் சால்மன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
பிபிசி குறிப்பை தமிழில் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். இனி இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் தொடரும் மின் தட்டுப்பாட்டை சமாளிக்க மத்திய அரசின் உதவியை கோரி கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. இதுகுறித்து சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா மாநிலத்தில் உள்ள மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களின் உற்பத்தியினை அதிகரித்து தற்போது தமிழகத்தில் நிலவும் மின் பற்றாக்குறையினை போக்க உதவ கோரி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த சில வாரங்களாகவே தலைநகர் சென்னையை தவிர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சில மணி நேர மின்வெட்டு அமலில் இருந்து வருகிறது. ஒரே நேரத்தில் சில மின் உற்பத்தி நிலையங்களில் நிகழ்ந்த விபத்துக்களின் விளைவாய்தான் அத்தகைய மின்வெட்டு என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று செவ்வாய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் முதல்வர் ஜெயலலிதா மாநிலத்தில் இம்மாதம் எதிர்பாராத மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டதாக கூறுகிறார். நவம்பர் 2 வரை தான் எடுத்தும் முயற்சிகளின் விளைவாய் மின் தட்டுப்பாடே இல்லாத நிலை இருந்ததாகவும் ஆனால் திடீரென சில மின் உற்பத்தி அலகுகளில் பழுது ஏற்பட்டதாலும் சென்னையில் ஒரு தீ விபத்தினாலும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்த அச்சம்பவங்களின் விளைவாய் இப்போது கடும் மின் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உருவாகி இருக்கிறது என்கிறார் முதல்வர். தமிழகத்திற்கு வரும் மின் பரிமாற்ற தடங்களை அதிகரித்து பிற மாநிலங்களிலிருந்து மின்சாரம் பெற வழி செய்யுமாறு தான் மத்திய அரசுக்கு முன்வைத்த கோரிக்கை இன்னமும் நிறைவேற்றப்படாமலேயே இருப்பதை சுட்டிக்காட்டும் முதல்வர், இப்போதாவது இப்பிரச்சனையில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு மத்திய அரசு மின் உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தியினை உயர்த்தி தமிழகத்தினை இருளில் மூழ்கும் அபாயத்திலிருந்து காக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பின் தலைவர் சா காந்தியோ, தமிழக அரசு தன் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களை சரிவர நிர்வகிக்காதது முதல் தவறு என்கிறார்.
தமிழக அரசின் கையில் இருக்கக்கூடிய உற்பத்தி நிலையங்கள், அதாவது சொந்த உற்பத்தி நிலையங்கள் என்பவை இன்றைக்கு 1800 மெகாவாட் கடந்த 2012 ஆண்டிலேயே கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டு இன்றும் உற்பத்தி துவங்காமல் இருக்கு. கட்டமைப்பில் இணைக்கப்படக்கூடிய இந்த தெர்மல் நிலையங்கள் இனிமே அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு மேல் அந்த சோதனை ஓட்டத்தில் இருப்பதற்கு அனுமதிக்காது மத்திய ஒழுங்குமுறை ஆணையம்.
தனியாரிடமிருந்து வெளியிலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்வதில் அக்கறை காட்டி சொந்த நிறுவனங்களை பரிதவிக்க விடுவதே அரசுகளுக்கு வாடிக்கையாகிவிட்டது. இதனாலேயே இன்றைய சிக்கல் என்கிறார் அவர். தவிரவும் மத்திய அரசு மின் உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தியை கூட்டுவதற்கு அதிக வாய்ப்பில்லை என்றதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் எனும் காந்தி, அதே நேரம் மற்ற பகுதிகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தேவைப்படும் அளவு மின்சாரத்தை தெரிவிப்பதற்கான தடங்களை உருவாக்குவதில் மத்திய அரசு போதுமான அக்கறை காட்டவில்லை என்பதும் உண்மை என்கிறார்.
இதே பவர் கிரிட் கார்பரேஷன் தமிழகத்திலிருந்து கேரளத்திற்கு கொண்டு போகக்கூடிய பாதையை மிக பெரிய அளவில் வலுப்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு போகக்கூடிய பாதை என்பது 4000 மெகாவாட் அளவிற்கு பாதைகள் இருக்கின்றன. ஆனால் கேரளத்தினுடைய ஒட்டுமொத்த டிமாண்டே 3000 மெகாவாட் தான். 3000 மெகாவாட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு தமிழகத்திலிருந்து 4000 மெகாவாட் அளவிற்கு மின்பாதை அமைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 12000 மெகாவாட் அளவிற்கு தேவைப்படக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு கட்டமைப்பு மற்ற மாநிலங்களிலிருந்து இணைக்கப்படவில்லை என்பது ஒரு சோகமான விஷயம். எல்லாவற்றிலும் விட தமிழகம் இந்தியாவினுடைய தென்கோடியில் இருக்கிறது. அது தெற்கு மண்டலத்திலும் தெற்காக இருக்கிறது. ஆக இதற்கு வர வேண்டிய மின்சாரம் என்பது எல்லா மாநிலங்களையும் கடந்து வருவது என்பது வரும்போது இது மிகவும் பாதிக்கப்படுகிறது என்பதுதான் தெளிவான உண்மை.
கூடங்குளம் அணுமின் நிலையம் இன்னமும் முழுமையாக செயல்பட துவங்கவில்லை. அங்கு எவ்வளவு உற்பத்தி ஆகிறது என்பது குறித்த தகவல்கள் கூட தரப்படுவதில்லை என்று வருந்தும் காந்தி, காற்றாலைகளும் இயங்க முடியாத கோடை காலத்தில் தமிழக மக்கள் கூடுதல் மின்வெட்டை சந்திப்பது தவிர்க்க இயலாதது என்றார்.
சென்னை செய்தியாளர் என் கோபாலன். மறைந்த பிரபல நடிகர் சிவாஜி கணேசனின் சிலை சென்னை கடற்கரை சாலையில் தற்பொழுது அமைந்திருக்கும் இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது. இதுகுறித்து மீண்டும் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட நடிகர் சிவாஜி கணேசனின் முழு உருவச் சிலையின் காரணமாக சாலை விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்கின்றன, எனவே அதனை அங்கிருந்து அகற்றிவிடலாம் என சென்னை மாநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு கூறியிருக்கிறது. காமராஜ் சாலை சந்திப்பில் எழுப்பப்பட்டுள்ள அச்சிலையினால் பல்வேறு சிக்கல்கள் எழுகின்றன, எனவே அது அகற்றப்பட வேண்டும் என கோரி நாகராஜ் என்பவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவிற்கு பதிலளிக்கும் வகையிலேயே போக்குவரத்து போலீசார் அவ்வாறு கூறியிருக்கின்றனர். 3 சாலைகள் சந்திக்கும் இடத்தில் நடிகர் சிவாஜி கணேசனின் சிலை நிறுவப்பட்டதன் பின்னணியில் அப்பகுதியில் விபத்துக்கள் அதிகரித்திருக்கின்றன. கடந்த 2012 மட்டும் 12 விபத்துக்கள், நடப்பாண்டிலோ 8 விபத்துக்கள். தவிரவும் வாகனங்கள் காமராஜர் சாலையில் இருந்து ராதாகிருஷ்ணன் சாலைக்கு திரும்பும் போதும் அல்லது ராதாகிருஷ்ணன் சாலையில் இருந்து வலதுபுறமாக கடற்கரை சாலைக்கு திரும்பும் போதும் சிவாஜியின் சிலை போக்குவரத்து வழிகாட்டி விளக்குகளை மறைக்கிறது. அதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். எனவே சிலையினை மெரினா கடற்கரையின் வேறொரு இடத்திற்கு மாற்றிவிடலாம். போக்குவரத்து நலன் கருதி இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டியது அவசியம் என்று கூட அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவாஜியின் சிலை பல்வேறு முட்டுக்கட்டைகளுக்கு பின் ஒரு வழியாக கடற்கரை சாலையில் அன்றைய முதல்வர் கருணாநிதியால் 2006 ஆண்டில் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த மாதம் பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் அச்சிலையை அகற்றக்கூடாது என வலியுறுத்தி மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனுவும் அளிக்கப்பட்டது. இந்நிலையிலேயே இன்று சாலை விபத்துக்களை காரணம் காட்டி
சிலையை அங்கிருந்து அகற்றலாம் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. சிவாஜி கணேசன் சிலை பாதுகாப்பு குழு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரபாகரன் அவ்வாறு சிலை இடம் மாற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். தலைமை நீதிபதி ஆர் கே அகர்வால் மற்றும் நீதிபதி எம் சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் அடுத்த கட்ட விசாரணையினை டிசம்பர் 13 நாளுக்கு ஒத்திவைத்தது.
சென்னையிலிருந்து கோபாலன். சிவாஜி கணேசனின் சிலை நிறுவப்படும் பொழுதே அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது. அப்போது இந்த வழக்கில் சிலை திறப்புக்கு தடை கோரிய தரப்புக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் காந்திதான் இன்றும் இந்த வழக்கில் ஆஜராகியிருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு இன்று நீதிமன்றத்தில் நடைபெற்ற விடயங்கள் குறித்து கேட்டார் சுவாமிநாதன்.
இதுல என்ன முக்கியமான பிரச்சனை என்னன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கூட சொல்லியிருக்காங்க, நடுவில் வைக்கக்கூடாது, ரயில்வேல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அக்னி கமிஷன் பொது இதுல அப்சஷன் இருக்குது. போன வருடம் மட்டுமே 12 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஒன்னும் பேட்டல் ஆக்சிடென்ட், இந்த வருஷம் 8 ஆயிருக்குதுன்னு எழுதி போட்டிருக்காரு பெட்டிஷனர். பிரியன் சீனிவாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, காந்திஜியினுடைய பெயரை மறைக்கிறதுக்காகவும் அதுக்காகவே இந்த சிலையை வச்சாங்கன்னா அவர் வருத்தப்பட்டாரு. வழக்கு போட்டிருக்கோம், வழக்குல சட்டமும் நமக்கு சாதகமா இருக்குது, இப்ப போலீஸ் கமிஷனருடைய ரிப்போர்ட்டும் நமக்கு சாதகமா இருக்கு.
சிலையினால அந்த விபத்துகள் நடந்ததா இல்ல அந்த இடத்துல அந்த விபத்துகள் நடந்தது?
சிலையினாலதான். ஏன்னா
இல்ல அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடியும் விபத்துகள் நடந்திருக்கும், சிலைக்கு முன்னாடியும் சிலை வைக்கிறதுக்கு முன்னாடியும்
சிலை வைக்கிறதுனால அந்த மேடை இருக்குது. அந்த சிலை வர கார் இங்கிருந்து வர்றவங்களுக்கு சரியா தெரியறது இல்ல, அதனால பல முறை இந்த மாதிரி விபத்துகள் நடந்திருக்கு.
சிவாஜியுடைய சிலை வந்து கொஞ்சம் உயரம் கம்மி, காந்தி சிலையுடைய உயரம் அதிகம். ஏனென்றால் அந்த காந்தி சிலை வைக்கப்பட்டிருக்கிற மேடை சற்று உயரமானது. நீங்கள் ஒரே ஒரு கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு இடத்துல வந்து காந்தி சிலையை இந்த சிவாஜி சிலை மறைக்கும். மற்றபடி நீங்க வேற எந்த கோணத்துல பார்த்தாலும் காந்தி சிலையை மறைக்க போறது கிடையாது. இரண்டாவது, காந்தியுடைய பங்களிப்பு மிகப்பெரிய விஷயம்.
சட்டம் என்ன சொல்றது, நடுவில் எந்த விதமான பர்மனண்டா டெம்பரரி கன்செஷன் ஷுட் நாட் பீ தேர் அப்படின்னு சொல்லியிருக்குது சுப்ரீம் கோர்ட். அதுதான் சரின்னு சொல்லியிருக்குது. எங்களுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பினுடைய பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சிலை அங்கே வைக்க முடியாது.
ஆனால் அந்த தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால், சென்னையிலேயே அண்ணா சாலையில் முக்கிய இடத்திலே எம்ஜிஆர் சிலை இருக்கிறது. உங்களுக்கு
அந்த தீர்ப்புக்கு பின்னாலே நடுவில் எந்த விதமான சிலையும் வைக்கப்படவில்லை. இல்ல, அதெல்லாம் முன்னாலே வைக்கப்பட்ட சிலைகள். இப்பொழுது அந்த தீர்ப்புக்கு பின்னால் எந்த விதமான சிலையும் வைக்கப்படவில்லை. சிலை எடுத்து வைப்பது என்பது ஒரு பெரிய காரியமே அல்ல.
இல்ல, சிலை மாற்றுவது என்பது பல இடங்களில் முன்னால் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் திடீரென்று நடந்திருக்கிறது, இல்லை இப்பொழுது திடீரென்று இது நடக்கிறது, அதனால் இதற்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் இந்த
கிடையாது எந்த விதமான, நான் ஒரு காங்கிரஸ்காரன், எனக்கு சிவாஜி கணேசன் மிக மிக வேண்டியவர், ஒரு விதத்திலே எனக்கு உறவினர், அதனால் எனக்கு நான் அவர் மேல் எந்த விதமான எந்த காழ்ப்புணர்ச்சியோ அரசியல் உணர்ச்சியோ இல்லாமல் தான் இதை ஒரு நியாயமான முறையில் தான் வழக்கு நடக்கவே தவிர எந்த விதமான கெட்ட எண்ணங்களோடு வழக்கு நடக்கவில்லை.
வழக்கறிஞர் காந்தி. சிவாஜி கணேசனின் சிலையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் KVP பூமிநாதன் அவர்களிடம் கருத்து கேட்டார் சுவாமிநாதன்.
சிவாஜி அவர்கள் 2001 மரணம் அடைந்தார்கள். 2007 தமிழக அரசின் சார்பில் சென்னை காமராஜ் சாலையில் முதல்வர் அவர் உத்தரக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. சிவாஜி அவர்கள் 258 படங்களில் நடித்துள்ளார். இந்தியாவினுடைய ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ பத்மபூஷன் பட்டவர். மிக உயர்ந்த விருதான தாதா சாஹிப் பால்கே விருதை பெற்றவர். பிரான்ஸ் நாட்டினுடைய செவாலியர் விருதை பெற்றவர். ஒரு தமிழன், தமிழ்நாட்டின் முதல்வர் ஒருவருக்கு சிலையை வைத்தார். இன்னொரு முதல்வர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். முதல்வர்கள் மாறலாம், அரசு மாறலாம், ஆனால் அன்றைய நீதிமன்றத்திலே அன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த சிவாஜி சிலை வைப்பதற்கு எந்தவித ஆட்சேபமும் இல்லை என்று அன்றைய அட்வொகேட் ஜெனரல் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுக்கிறார் என்று சொன்னால் இதனுடைய பின்னணி என்ன? இது என்னுடைய கேள்வி.
நீங்க என்னவா இருக்க நினைக்கிறீங்க?
நாங்க அரசியல் பின்னணியினுடைய விளைவு என்னங்கிறத நாங்க அது ஆர் காந்தி மூத்த வழக்கறிஞர், அவருடைய பின்னணி என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. இது சாதாரண விஷயம் கிடையாது. சிவாஜிங்கிறது சாதாரண மனுஷன் கிடையாது, தெய்வீகன், நடிப்பின் பரிசளிக்கிறது தலைவன். இதை எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே விட மாட்டோம். இதனால என்ன விளைவு வந்தாலும் தமிழக அரசை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
திரைத்துறை மாணவர்கள் பல்வேறு விதத்தில் சிவாஜி கணேசன் அவர்களை நினைவு கூறுகிறார்கள். தமிழ் திரைப்பட வரலாற்றில் அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அவருடைய சிலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவதால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? அதை எப்படி நீங்கள் அவமரியாதை என்று சொல்கிறீர்கள்?
எம்ஜிஆர் சிலை மவுண்ட் ரோட்டில் இருக்கிறது, அண்ணா சாலையில் இருக்கிறது. எம்ஜிஆர் சிலையை மாற்ற வேண்டும் என்றால் சிவாஜி சிலையை மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசியல் பின்னணியில் ஏதோ ஒரு சூட்சங்கள் நடக்குமாறு நான் எதிர்பார்க்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் திறந்தார்கள் எம்ஜிஆர் சிலையை மவுண்ட் ரோட்டில், கருணாநிதி திறந்தார் இந்த சிவாஜி சிலையை. இதில் அரசியல் பின்னணி இருக்கிறதாக நான் நோக்குகிறேன்.
சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் கேவிபி பூமிநாதன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இனி இலங்கை குறிப்பொன்று. இலங்கையின் வடக்கே உள்ளூராட்சி சபைகள் இரண்டின் தலைவர் மற்றும் உபத்தலைவர் ஆகியோரது வீடுகள் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவங்கள் குறித்து வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வடமராட்சியில் உள்ள கரவட்டி பிரதேச சபை தலைவர், வல்வட்டித்துறை நகரசபையின் உபதலைவர் ஆகிய இருவருடைய வீடுகளும் அடையாளம் தெரியாத ஆட்களினால் நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் இன்று அதிகாலை தாக்கப்பட்டிருப்பதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. கரவட்டி பிரதேச சபை தலைவர் பொன்னையா வியாகேசு அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய வீட்டிற்கு என்ன நடந்தது என கேட்டேன்.
இரவு ஒரு கண்டஞ்சுக்கு ஒரு மோட்டர் பைக் சத்தம் கட்டோன்னு நான் எங்களை சொன்னே ஒளிம்பி இருந்தேன். கண்டிப்பாக ஒரு ஆள் எங்களை இயக்கத்தாலும் ஏறி விழுது ஜக்கெட் அடிச்சபடி நான் இந்த தாக்கத்தான் இருந்தோம் பார்க்க என்ன கதவுக்கு ஒரு அடி வந்தோன்னு நான் உள்ள போட்டேன். கம்பி போனா அங்கே கதை கம்பியாத்தான் இருக்கும், அந்த அடியாலாம் அப்படித்தான் தெரியும். நான் உள்ள போய் சத்தம் போட வாய்க்கும் கூட விட உட்பக்க 6 கதவு கண்ணாடியை மடைச்சு வச்சு எங்க சொல்லி வேன் சின்ன கண்ணாடி முழு கண்ணாடி முன் கண்ணாடி பின் கண்ணாடி கதவு சைட் கண்ணாடி முழுக்க அடிச்சு வச்சு போட்டு போட்டாங்க. அப்படி நான் இப்போ உடனே போலீஸுக்கு போன் பண்ணா உடனே போலீஸ் வந்துட்டேன். ஓஎஸ்சி எல்லாரும் தந்து ஜிபியில வந்து வச்சுட்டு இந்த இடையிலும் வந்து விளங்கி கொண்டு போகுது நாங்கள் பார்த்து பார்த்து கொண்டு போகுது தெரியும் சாமியும் வந்தது
என்றார் வியாகேசு அவர்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினத்தையொட்டி நேற்றைய தினம் கரவட்டி பிரதேச சபை கூட்டத்தில் நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. தனக்கு தெரியாத முறையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் விடுதலை புலிகளின் தொலைக்காட்சி அறிவிப்பாளர் இசைப்பிரியாவுக்கும் மாவீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தியதாக சந்தேகிக்கப்படுவதாகவும், இதுவே தனது வீட்டின் மீதான தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் கரவட்டி பிரதேச சபை தலைவர் குறிப்பிடுகின்றார். கந்தசாமி சதீஷின் வீட்டிற்கு இன்று அதிகாலை 4 அளவில் 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்தவர்கள் அந்த வீட்டின் முன்பக்க ஜன்னல்கள் கூரை தகடு என்பவற்றின் மீது கற்களை வீசி தாக்கி அவற்றை உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக அவர் முறையிட்டிருக்கின்றார். கடந்த வாரம் இடம்பெற்ற வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்தோர் நடத்திய உண்ணாவிரத போராட்டம் மற்றும் காணாமல் போனோரின் உறவினர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் என்பவற்றில் இணைந்து செயற்பட்டிருந்ததனால் தன்னை அச்சுறுத்தும் நோக்கத்துடன் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சதீஷ் தெரிவித்திருக்கின்றார். இந்த 2 தாக்குதல் சம்பந்தமாக செய்யப்பட்டுள்ள முறைப்பாடுகளை அடுத்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் எதிர்கால உலகில் ஆண்களே இல்லாமல் இருப்பது சாத்தியமே என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்திருப்பது குறித்த செய்தி ஒன்றை பார்க்கலாம். இந்த சுவாரஸ்யமான ஆய்வு அதன் முடிவுகள் குறித்து ஆங்கிலத்தில் பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹர் வழங்கிய செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
பிறக்க போகும் குழந்தை ஆணா பெண்ணா என்று தீர்மானிப்பவை செக்ஸ் குரோமோசோம்ஸ், பாலியல் நிறு உருக்கள். பொதிகளாக திரட்டப்பட்ட மரபணுக்களே குரோமோசோம்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன. உயிரினங்களில் மனிதர்கள் உட்பட எல்லா பாலூட்டி உயிரினங்களிலும் பெற்றோர் வழங்கும் எக்ஸ் குரோமோசோம் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் ஒரு ஆண் குழந்தையை உருவாக்குகின்றன. ஆனால் பெற்றோர் வழங்கியவை இரண்டுமே எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆக இருந்தால் பிறப்பது நிச்சயமாக பெண் குழந்தையாகத்தான் இருக்கிறது. எனவே பிறக்கப் போகும் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும்படி செய்வது ஒய் குரோமோசோம் தான். இந்த Y குரோமோசோம் பழுதடைந்திருந்தால் அந்த ஆண்களுக்கு மகப்பேற்று பாக்கியம் இருக்க மாட்டாது என்பது மருத்துவர்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் அமெரிக்காவின் ஹவாய் நகரில் மருத்துவ விஞ்ஞானிகளின் ஆய்வுகளின்படி இந்த Y குரோமோசோம் Y நிது உரு இல்லாமலே மகப்பேறு கிடைக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலைகளை வைத்துக்கொண்டு ஹவாய் மருத்துவர்கள் நடத்திய ஆராய்ச்சிகளில் IVF முறை எனப்படும் செயற்கையான கருத்தரிப்பு மூலம் ஆண் எலிகள் குட்டிகளை பெற முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். Y குரோமோசோம் என்பது ஆண்மையின் அடையாளம் என்கிறார் இந்த ஆய்வின் தலைவி பேராசிரியர் மோனிகா வார்டு. எலிகளில் Y நிறுவில் தனித்துவமிக்க 14 மரபணுக்கள் முதல் 100 மரபணுக்கள் வரை இருக்கும். ஆனால் ஆய்வாளர்கள் மாற்றி அமைத்த எலிகளில் 2 மரபணுக்கள் மட்டுமே கொண்ட Y நிறுவர்கள் மூலம் அவை தாமாகவே குட்டிகளை பெற முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். சாமானியமாக குட்டிகளை பெற முடியாத செழிப்பற்ற எலிகளில் Y குரோமோசோமை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த ஆய்வு ஆரம்பமாகிறது. இந்த எலிகளின் விந்து உற்பத்தி கூட மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த எலிகளுக்கு IVF செயற்கை கருத்தரிப்பின் மூலம் ஊசிகளை கொண்டு விந்து முட்டைக்குள் பாய்ச்சப்பட்டது. இந்த முறையின் மூலம் பிறந்த குட்டி எலிகள் உடல் நலமாக இருந்தன என்றும் எலிகளுக்குரிய முழு ஆயுட்காலமும் வாழ்ந்தன என்றும் பேராசிரியர் மோனிகா கூறுகிறார். இதே முறை மூலம் ஆண் எலிகளை உண்டாக்கும் Y குரோமோசோம்களை பெருமளவில் அழித்துவிட முடியும். ஆண்களே இல்லாத உலகம் உருவாக்கப்பட முடியும். ஆனால் அது விஞ்ஞான கற்பனை கதைகளில் தான் நடக்கக்கூடியது. இந்த அமெரிக்க ஆய்வுகளை பற்றி பிரிட்டனின் ஷெஃபீல்ட் பல்கலைக்கழகத்தில் ஆண் உறுப்பு நோய் இயலின் மூத்த பேராசிரியர் டாக்டர் அலன் பேசி கருத்து வெளியிடும் போது இது மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனித மகப்பேற்றை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இந்த ஆய்வுகள் ஒரு சொற்பளவு, ஒரு சிறிதளவு மட்டும்தான் பயன்படும் என்று கூறியிருக்கிறார்.
BBCயின் ஜேம்ஸ் கல்லஹர் வழங்கிய செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்து, தமிழ்நாட்டில் தற்பொழுது கால்நடைகளை கடுமையாக தாக்கியிருக்கும் கோமாரி நோய் தொடர்பான செய்தி ஒன்று. கடந்த 1 காலத்தில் தமிழ்நாட்டின் கோவை, ஈரோடு, நாமக்கல், கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில் ஏராளமான கால்நடைகள் இந்த கோமாரி நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் இதனால் மாநிலம் தழுவிய அளவில் சுமார் 100,000 கால்நடைகள் வரை இறந்திருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த ஆண்டு இந்த கோமாரி நோயின் தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் இரா பிரபாகரன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதாவது இந்த அளவுக்கு, அதாவது ஒரு நீண்ட காலத்துக்கு இந்த பாதிப்பு வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒரு அவுட் பிரேக் வந்ததுனாக்க ஒரு 15 ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும், அடுத்த பகுதிக்கு கொஞ்சம் போகும், அப்புறம் அப்படியே மறைஞ்சிடும். பட் இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரே மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 மேலாக இந்த பாதிப்பு இருப்பதாக தகவல் கூறுகிறது. இது வந்து வழக்கத்துக்கு மாறாக தான் இருக்கு. ரெண்டாவதாக வந்து இந்த பாதிப்பு வந்து கால்நடைகளில் வந்து வெறுமே பாதிப்பு மட்டும் இல்லை, இறப்பு வீதமும் கொஞ்சம் வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கிறது. பொதுவாக இந்த பாதிப்பில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மாடுகள்ல இருந்து பால் இருந்துகிற இந்த கன்றுகள், இளங்கன்றுகள் தான் இறப்பு இருக்கும். பட் இந்த தடவை அந்த அடல்ட் அனிமல்ல மாடுகளிலேயே இறப்பு இருக்கிறதாக தகவல் கூறுன்னா அது வந்து வழக்கத்துக்கு மாறாகத்தான் இருக்கிறது.
இந்த போக்குக்கு என்ன காரணம், மருத்துவ ரீதியில இந்த மாதிரி வந்து இந்த தடவை வந்திருக்கிற கோமாரி நோயினுடைய தீவிரத்துக்கும் இறப்புக்குமான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்?
2-3 காரணம் இருக்கலாம். ஒன்னு, இந்த வேக்சின்ல வந்து இந்த சீரோ டைப், அதாவது வகை வந்து நிறைய வகை இருக்கு, 7 இருக்கு. அந்த 7 எதிராக வந்து நம்ம தடுப்பூசியை தயாரித்து போடுறது கிடையாது. அந்தந்த பகுதியில என்ன டைப் வந்து ப்ரிவலண்டா இருக்கோ அந்த டைப்புக்கு எதிராக நம்ம தடுப்பூசி போடுவதுதான் வழக்கம். அந்த வகையில வந்து இது இங்க இப்போ வந்திருக்கிற அந்த நோய் கிளச்சி கூட ஓ டைப்னு தான் சொல்றாங்க. ஓ டைப் இந்த வைரஸ் நச்சுயிரியால தான் ஏற்பட்டுருக்கதா சொல்றாங்க. பட் அந்த ஓ டைப்ல கூட சப் டைப்ஸ் இருக்கு, சில சப் டைப்ஸ் இருக்கு. அதுல இந்த சில சப் டைப்ஸ் எல்லாம் மெலிக்னன் டைப்பா இருக்கு அப்படின்றாங்க. அது வந்து 2008 பஞ்சாப்ல இந்த மாதிரி ஒரு மெலிக்னன் டைப் வந்து அடல்ட்ல அதிகமா இறப்பு இருந்ததாக சொல்றதால அதே மாதிரியான நோய்க்கிருமி தான் இதுக்கும் காரணமா என்பது ஆய்வுக்குள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரா பிரபாகரன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அதிகரித்து வரும் வன்முறைகளை உடனடியாக நிறுத்தும்படி அங்கே நிலை கொண்டிருக்கின்ற ஐநாவின் அவசரகால உதவி அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் வேத்திக்கனிலேயே அதிக அளவு தங்கியிருப்பதாக பாப்பரசர் பிரான்சிஸ் தனது மறைத்தூது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.